கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 23 அத்தியாயம். சிவனடியார் சிந்தனை. தில்லை சிற்றம்பலத்து எல்லையை தாண்டிய போது சிவனடியார் வடிவில் இருந்த அருண்மொழிவர்மன் காளாமுகரை கைகூப்பி வணங்கினார். திடீர் என்று காளாமுகர் அங்கு அருண்மொழியை பிரிந்து வேறிடம் போவதாக முடிவு செய்தார். அருண்மொழி முதலில் திடுக்கிட்டான். காளாமுகரின் அவசர முடிவு புரியவில்லை. என்ன சுவாமி, இப்படி திடீர் என்று என்னை விட்டு எங்கு செல்வதாக கூறுகின்றீர்கள்? சற்று முன் ஒருவரை தாங்கள் கண்டு தனியே பேசிய உடன் மனம் மாறுபட்டது போலும் தங்களுக்கு என்று அருண்மொழி கேட்டார். காளாமுகர் மெல்ல நகைத்து,
ஆமாம் ஆமாம், எப்படி கண்டுகொண்டீர்கள்?
நான் அவனோடு சென்று பேசியது எவருக்குமே தெரியாது என்று எண்ணினேன். தெரியக்கூடாது என்றல்லவா அவனும் விரும்பினார், நானும் விரும்பினேன். உம் கண்ணுக்குள் ஏதாவது காந்த கருவி வைத்திருக்கின்றீரா என்றார். பிறகு தொடர்ந்து, உங்களுக்கு யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார். உடனே அடையாளம் காண முடியவில்லை, ஆனால் எங்கோ பார்த்திருப்பதாக உள்ளுணர்வு கூறுகிறது. அவனது முகமும் கண்களும் நல்ல விதமான ஆள் என்று உணர்த்தவில்லையா ஐயா என்றான் அருண்மொழி. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், இப்போது நான் அவன் கட்சி. உமக்கு அவனை தெரியாது, அவனுக்கு உம்மை தெரியாது. உம்மை இன்னார் என்று அவன் அறிந்து கொண்டால் எல்லா காரியமும் கெட்டது. ஒரு கணம் கூட அமைதியின்றி ஏதோ ஆபத்தில் சிக்கியவனை போன்று மிரண்டு மிரண்டு பார்க்கின்றான். நாடி நரம்புகள் துடிக்கின்றன.
என்ன, அவன் கட்சியா? அப்போது அவன்
என்று அருண்மொழி வியப்பால் அவனை இன்னான் என்று கூறும் முன்பு காளாமுகர் உதட்டில் விரலை பதித்து என்று ஒலி எழுப்பி,
ஆமாம் ஆமாம், பாண்டியர்களின் ஆபத்துதவிதான். சோழ நாட்டின் இன்று ஒரு முக்கியமான ஆள் தப்பி செல்கின்றான்
என்று கூறும் போது அருண்மொழி, என்ன தப்பி செல்கின்றான், அவனை தடுக்க இயலாதா என்று கேட்டார்.
ஏன் முடியாது, தடுப்பதை விட தடுக்காமல் இருப்பதில் தான் பயன் அதிகம் என்று தோன்றுகிறது. என்னை கண்டவுடன் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஓரிரு முறை அவனை தஞ்சையில் சந்தித்திருக்கின்றேன். ரவிதாசன் கூறி அவனை தொடர்ந்து நான் செல்ல வேண்டும். அவன் என்னை விடவும் மாட்டான், இங்கே ஒரு கணமும் தங்கவும் மாட்டான். சிறிது நேரம் இங்கு தங்கியிருந்து வேறு குதிரையை பிடித்துக் கொண்டு புறப்பட திட்டமிட்டான். இந்த சமயம் நான் அவனோடு செல்வதில் தான் பெரும் பலன் உண்டு என்று எண்ணுகின்றேன். அவன் பெயரை கூறவில்லையே, பரமேஸ்வரன். தன்னுடைய சொந்த ஊரான காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள சிற்றூருக்கு நேராக அவன் சென்றுவிட்டு என்னை உறையூர் செல்லும் குறுக்கு பாதையில் சந்திப்பதாக கூறியிருக்கின்றான். அதனால் நான் உங்களை பிரிய வேண்டி நேரிடுகிறது. நான் கூறியவற்றை மறக்காமல் மனத்தில் கொள்ளுங்கள். என்ன காரணம் பற்றியும் நீங்கள் சிவனடியார் திருவுருவை கலைக்க கூடாது என்று கூறி விடைபெற்றுக் கொண்டார். அருண்மொழி மனத்திலே ஒரு புறம் பேரார்வம், ஒரு புறம் பெரும் துடிப்பு. முதல் நாள் நம்பியாண்டார் நம்பியின் அருள் வாக்கினை கேட்டது முதல் அருண்மொழியின் மனத்திலே அவரோடு பல தலங்களுக்கு சுற்று பயணம் செல்ல வேண்டும் எனும் ஆவல். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் சிவநேச செல்வர்கள் பாடி சென்றிருந்த பல தீஞ்சுவை பதிகங்களின் பெருமையை விளக்கியதை கேட்டபோது அருண்மொழி உருகிவிட்டான். காளாமுகர் அந்த பிரசங்கத்தை கேட்கவில்லை. சிவபிரானை முழுமுதற் கடவுளாக அவரது சமயம் ஏற்றாலும் சைவர்களது கொள்கை அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. அதனால் அவரோடு கூட்டத்தில் இருக்க பிரியப்படவில்லை. கடைசியாக நம்பியடிகளார் இது போன்ற ஏராளமான பாடல்கள் எங்கோ ஏட்டு சுவடியில் புதைந்து கிடப்பதாகவும் அதை எடுத்து சேகரித்து தொகுக்கவே தாம் சோழ நாட்டில் அலைவதாகவும் கூறிய போது அருண்மொழியின் உள்ளத்தில் பேர் ஆர்வம் பிறந்தது. இப்படி மாறு வேடம் பூண்டு அரசியல் செயலுக்காக அலைவதை விட நம்பி அடிகளாரோடு அற்புத பாடல் சுவடிகளை தேடி அலைவது பயனளிக்கும் என்று எண்ணினார். ஆனால் அடிகளாரின் உபதேசம் முடிந்து மக்கள் திரள் திரளாக கலைந்து செல்லவும் அருண்மொழியும் காளாமுகரிடம் வந்து சேர்ந்தார். அவர் இரவெல்லாம் திட்டங்களையும் நடத்த வேண்டிய செயல்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்ததால் அருண்மொழியின் எண்ணம் பழையபடிய அரசியல் செயலில் நின்றது. மறுநாள் பொழுது புலர்ந்தது. அவர்கள் தஞ்சையை நோக்கி செல்ல புறப்பட்டதும் வழியில் காளாமுகர் விடைபெற்றதும் நேர்ந்த பிறகு ஆர்வமும் பெரும் துடிப்புமே அருண்மொழியின் உள்ளத்தில் எழுந்தன. தஞ்சையில் நின்று தப்பி செல்லும் எதிரிகளின் ஒற்றனை அவ்வளவு எளிதில் தப்பிவிட்டு விடுகின்றோமோ என்ற துடிப்பு. கொள்ளிடக்கரையின் நின்று நீராடிவிட்டு அந்த அதிகாலை வேளையிலே செல்லும் பெண்கள் பாடி செல்லும் பாடல்களின் இனிய குரல் கேட்டதனால் உள்ளத்தை எழுந்த ஆர்வம். ஒரு பெண் பாடுகின்றாள்,
நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கும் அறமுறைத்தான் கண் ஏடி. அவள் சிவபெருமானை குறித்துத்தான் அப்படி பாடி கேள்வி கேட்கின்றாள். அதற்கு மற்றொரு பெண் விடை பகிர்கின்றாள், அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறம் மூன்றும் கூட்டோடே சாழலோ. மற்றொருத்தி பாடுகின்றாள்,
கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்ல ஆடை
தாயும் இழி தந்தையிலி தான் தனியன்கான் ஏடி. அதற்கு மற்றொருத்தி விடை பகிர்கின்றாள். தாயும் இழி தந்தையிலி தான் தனியான ஆடி இன்னும் காயில் உலகு அனைத்தும் கல்பெகடி கான் சாழலோ. அவர்களுடைய இனிய குரல் அருண்மொழியை கவர்ந்தது. அவர்களுடைய கலகலவென்ற பேச்சு ஒளி அருண்மொழியை கவர்ந்தது. அந்த பேச்சொலியோடு மோகன புன்னகை அவனை கவர்ந்தது. பேச்சிலும் நகைப்பிலும் பளிச்சிடும் முத்து பற்கள் அவனை கவர்ந்தன. அவர்கள் பாடும் அந்த பாடல்களில் உள்ள அற்புதமான கருத்து அவனை கவர்ந்தது. சிவபிரானை குறித்து கேள்வி கேட்டு மறுமொழி பகரும் விதமாக அமைந்திருந்த அந்த பாடல்கள் அவன் உடலில் புது தெம்பை ஊட்டின. மெய்மறந்து நின்றுவிட்டு அவனது தோற்றம் கண்டு சிவனடியார் என்று எண்ணி அந்த கன்னிகள் வணங்கி சென்றனர். தாயும் இலி தந்தையிலி தான் தனியான் என்ற வரிகள் அவன் நெஞ்சை கலக்கின. ஆஹா, அந்த சிவபிரானும் தன்னை போன்று தாய் தந்தை அற்ற அனாதைதானா? தன்னை விட அவர் மிக பெரிய அனாதை. தனக்காவது யாவற்றிலும் உறுதுணையாக நிற்கும் சகோதரி இருக்கின்றாள். பாவம் சிவபெருமானுக்கு! அருண்மொழி காதுகளில் அந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. கொள்ளிடத்து கரையை அடைந்த அவன் ஒருமுறை திரும்பி நோக்கினான். வெகு தொலைவில் தில்லை சிற்றம்பலத்து விமானம் தெரிந்தது. காலை பொற்கதிரவன் ஒளியில் அதன் தங்க தகடுகள் கண்ணை அல்லவா பறிக்கும். அதன் ஒளி எதை எடுத்து காட்டுகிறது? பளிச் பளிச்சென்று ஒளி உமிழும் அது என்ன கூறுகிறது? தனது முப்பாட்டனார் பராந்தகரின் தெய்வ பக்தியை கூறுகிறது. கம்பீரமாக விளங்கும் விமானத்து பொன் தகடு பராந்தகனது வீரத்தை எடுத்து எம்புகிறது. வீரன் பராந்தகன் ஆண்ட சோழ நாடு, அந்த சோழ நாட்டிற்கு இப்போது வந்திருக்கும் சோதனைகள் கொஞ்சமா? பராந்தக பாட்டனாருக்கு கடைசி காலத்தில் வந்த சோதனைகள் போல் அன்றோ இப்போதும் சோழ நாட்டிற்கு வந்துள்ளன. பெண்ணை யாறு முதல் குமரி கடல் வரை நாட்டை விரிவுபடுத்திய பராந்தக சோழரது அருமை மகளும் மருமகனும் இரட்டர் நாட்டில் நின்று விரட்டப்பட்டு பிறந்த வீட்டிலேயே வந்து தஞ்சம் புகுந்தனர். மகளுக்கு நேர்ந்த துயரம் தாழாது ராசாதித்தன் இரட்டர்கள் படையை எதிர்த்து போரிட்டு தக்கோலத்தில் மாண்டரே தலைமகனை போரிலே பலி கொடுத்தது இரண்டாவது வேதனை. அவர் கண்ணெதிரேயே சோழ நாடு குறுகியது மூன்றாவது வேதனை. இவ்வளவு முடிந்து சோழ நாடு மீண்டும் தலையெடுத்து வளர்ந்து வந்த போது அதன் பெருமையை குறைக்கும் நிகழ்ச்சிகள் தோன்றின. அரியணை ஏற வேண்டிய அருமை மகன் ஆதித்தனை கொன்றவர்களை கண்டுபிடிக்காத ஓர் ஆட்சி, அதற்கு மாறாக வேறொருவனை சிறைப்படுத்தி வேடிக்கை பார்க்க ஓர் ஆட்சி, சதிகாரர்கள் பகிரங்கமாக நடமாட பார்த்திருக்க ஓர் ஆட்சி. இவற்றை நினைக்கும் போது அருண்மொழிக்கு வேதனை மிகுந்தது. மாறுவேடத்தை களைத்தெறிந்துவிட்டு வாளை உருவி எடுத்து நய வஞ்சகர்களை தொலைத்து கட்டிவிடலாம் எனும் துடிப்பு எழுந்தது. அந்த துடிப்பை அடக்க துடுப்பு தள்ளியவாறு அப்போது ஓடம் ஒன்று வந்தது. அக்கரையை நின்று ஆட்களை சுமந்து கொண்டு அது வந்தது. இக்கரையையும் அக்கறையையும் தொட்டு செல்லும் கொள்ளிடத்தை அந்த ஓடக்காரன் தயவில்லாவிடில் எவரும் கடக்க முடியாது. வந்த ஓடம் கரையில் பிரயாணிகளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் எதிர்கரை செல்ல புறப்பட்டது. அருண்மொழியும் இன்னும் பலரும் ஏறிக்கொண்டனர். அக்கரை சென்று இறங்கிய அருண்மொழி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவாறு நடக்கலானார். தஞ்சைக்கு செல்வதற்குள் பல திருத்தலங்களை காணலாம், கண்டு மனம் பறிகொடுத்து தங்கி இருக்கலாம். அதற்கு எல்லாம் நேரம் எங்கே? தஞ்சைக்கு விரைந்து செல்ல வேண்டும் அல்லவா? தஞ்சையில் ஆக வேண்டிய காரியங்கள் ஏராளமாக உள்ளனவே. அந்த சாலையில் தொடர்ந்து பயணம் செய்யும் முன்னர் நதியில் நீராடிவிட்டு செல்ல அருண்மொழிக்கு விருப்பம் எழுந்தது. படகு துறையை விட்டு சற்று தள்ளி சென்று குளித்தால்தான் தன்னை இன்னார் என்று எவரும் அறிய மாட்டார்கள் என்ற நோக்கத்தில் சற்று அங்குள்ள மரநிழலில் நின்று கொண்டிருந்தார். கீழ்த்திசை கதிரோனின் பொற்கதிர்கள் கொள்ளிடத்து நீரை பொன்மயமாக்கிக் கொண்டிருந்தன. காலையில் அதிக நேரமாகாவிடினும் வெயிலின் கொடுமை அதிகமாகத்தான் இருந்தது. கரையில் இருப்பவர்கள் தாம் போய் காணப்போகும் தில்லை நகரை பற்றி பேசிய வண்ணம் இருந்தனர். சிலர் பொதுவான உலக விஷயங்களை பற்றி பேசினர். சிலர் உள்நாட்டு விஷயங்களில் கவனம் செலுத்தினர். அருண்மொழி இன்னும் அயல் நாட்டில் நின்று வராததை பற்றி அங்கு பேசி எழுந்தது. இவ்வளவு நாள் இளவரசர் வராமல் இருக்க மாட்டார், அவருக்கு ஏதோ இடையூறு நேர்ந்திருக்கிறது என்று கூறினர். கடற்கொள்ளைக்காரர்கள் அவரை சிறைப்பிடித்து போயிருப்பர் என்று சிலர் பேசினர். அந்த பேச்சு இப்போது சோழ நாட்டு ஆட்சி பிரச்சனையை நோக்கி திரும்பியது. ஏதோ வானத்தில் கரிய மேகம் திரள்கிறது போல் தோன்றுகிறது என்றார் ஒருவர். எல்லோரும் கூசும் கண்களோடு வானத்தை பார்த்தனர். அதை சொல்லவில்லை ஐயா, பொதுவாக இப்போது சோழ நாட்டு நிலையை பற்றி சொல்கின்றேன். ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை, உமக்கு தெரியுமா? யாரிடமும் வெளியே சொல்லிவிடாதீர்கள் என்று மெல்லிய குரலில் ஒருவன் கூறினார். அதை கேட்டவர், ஆ அப்படியா, ஒரு நாளும் இருக்காது, படைத்தளபதி எங்காவது புரட்சி செய்வாரா என்று வியந்தார். ஆமாம் ஐயா, எனக்கு தெரியும். நான் உங்களை போன்று காலாட்டி கொண்டு வேலைக்கு சாப்பிடும் சோழ நாட்டில் நின்று வரவில்லை. நான் தொண்டை நாட்டுவன், உங்களூர் தலங்களை காண வந்தேன்.
எங்கள் பக்கத்தில் இப்போது இதே பேச்சு. பார்த்திபேந்திரர் ஏராளமான படைக்கலன்களை சேகரித்து விட்டார். எனக்கு அவர் போக்கு துளி கூட பிடிக்கவில்லை. அதனால் தான் சொல்கின்றேன், நீங்கள் இதை பற்றி மூச்சு விடாதீர்கள்
என்று பகிரங்கமாக கூறினார்.
அப்போது யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? நாங்களா ஒரு காசுக்கு எண்ணெய் வாங்கி துருப்பிடித்திற்கும் வேலுக்கும் வாளுக்கும் தடவி பளபளப்பாக்குவோம்? சண்டையை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது. நீங்கள் சொல்லுவது போல் உட்கார்ந்து உண்டு உடம்பை வளர்க்க கூடாது. தொண்டை நாட்டவருக்கு தக்க பாடம் கற்றுத்தர வேண்டும்.
அவர்கள் பேச்சு சற்றென்று நின்றது. ஓடம் திரும்பி வந்தது. கரையில் உள்ளவர்கள் ஓரிடத்தில் ஏற நான் முந்தி நீ முந்தி என்று விழுந்தடித்து ஓடினர். அந்த வேகத்தில் சிலர் தவறி தண்ணீரில் விழுந்த உடலை நனைத்துக் கொண்டனர். அவசர அவசரமாக ஏறியதால் ஓடம் ஆடியது. எல்லோரும் ஏறியாகிவிட்டது. ஓடம் மெல்ல நகர்ந்தது. அப்போது சாலையிலே வெகு வேகமாக குதிரை ஒன்று ஓடி வந்தது. அதன் மீது இருந்தவன்
சற்று நிறுத்துங்கள், நானும் வருகின்றேன், சற்று நிறுத்துங்கள்
என்று கூவினான். ஆனால் அவன் குரல் ஓடக்காரன் காதில் வீழ்ந்தாலும் ஓடத்தில் இடம் இல்லாததால் அவன் நிறுத்தவில்லை. ஓடம் போய்கொண்டே இருந்தது. குதிரை மீதிருந்து கீழே குதித்த அந்த இளைஞன் பரபரப்போடு ஓடத்தை பிடித்து விடுவது போன்று கரை வரை ஓடி வந்தான். பிறகு மெல்ல திரும்பும் போது சிவனடியார் ஒருவர் மரநிழலில் நிற்பதை கண்டான். ஓடக்காரன் நிறுத்தாது போன கோபமும் ஓடோடி வந்த களைப்பும் ஒன்று சேர மெல்ல சிவனடியார் அருகே சென்று,
ஐயா, ஏன் இந்த ஓடக்காரன் நிறுத்தாமல் செல்கின்றான்? மீண்டும் ஓடம் வராதா? நீங்கள் ஏன் தங்கிவிட்டீர்கள் என்று கேட்டார்.
குதிரை நின்று அந்த இளைஞன் குதித்த போதே இன்னார் என்று மனத்தில் ஊகித்த அருண்மொழி அவன் நெருங்கி வாய் திறந்து பேசியவுடன் தன் ஐயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.